மிகுந்த மகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய அன்னையார் அவர்களுடைய இந்த சிறப்பான நினைவு நாள் பொதுக்கூட்டம் என்ற வாய்ப்பிலே மகளிருடைய ஆற்றல் என்பது எவ்வளவு தெளிவானது, எவ்வளவு துணிவானது, எவ்வளவு கனிவானது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டுக்காக தகுந்த வகையில் அன்னை மணியம்மையார் அவர்களுடைய தொண்டரம் அவர்களுடைய சிறப்பான இயல்புகள், தலைமை பண்பு, சகிப்புத்தன்மை, மற்றவர்களுக்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அந்த நிலை, இவைகளை பற்றியெல்லாம் நம்முடைய அருமை தோழர்கள் சிறப்பாக இங்கே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பான வகையில் நடத்தினார்கள். முதல்ல மகளிர் அணிக்கு பாராட்டுகள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் தொண்டரும் அவர்களே, தொடக்க உரை ஆற்றிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே, மணியம்மையாரின் போரம் என்ற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றிய ஊடகவியலாளர் தோழர் உமா அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள், அதுபோலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி மாநில சமூக ஊடக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் மணியம்மையாரின் தொண்டுள்ளம் என்ற தலைப்பிலே பாமி யாழினி உரையாற்றிய யாழினி அவர்களே, நினைப்புரை வழங்கிய கழகத்தினுடைய திராவிட மகளிர் பாசறையினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் மணியம்மை அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய மரகதமணி அவர்களே, கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாணவிக்கு கவிஞர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் அருமை தோழர் குமரேசன் அவர்களே, மற்றும் சிறப்பாக இங்கே குழுமியுள்ள அனைத்து செயலவை தலைவர் உள்பட அனைத்து தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். காலம் அதிகமாகிவிட்ட நேரத்தில் ஒரு நீண்ட உரையை நான் ஆற்றப்போவதில்லை. எல்லோரும் மிக அற்புதமாக பேசினார்கள். ஒவ்வொருவரும் அந்த தலைப்புக்கு உட்படுத்தி மிக சிறப்பான கருத்துக்களை அருமையாக தொகுத்து சொன்னார்கள். அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றி உலகம் அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவு. அப்படிப்பட்ட நேரத்தில் அறியாத பல செய்திகளை, ஏன் நாமே கூட அறியாத பல செய்திகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கோணத்தில் அறிந்து கொள்வது அவருக்கு பெருமை சேர்க்க அல்ல, அவருடைய வாழ்வால் நம்முடைய தலைமுறை, இனி வரக்கூடிய தலைமுறை எப்படியெல்லாம் நல்ல பாடங்களை படிப்பினைகளை கற்று தனி வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அவர்கள் எப்படியெல்லாம் சிறப்பாக உயர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி. இதுவரும் சாதாரணமான ஒரு மேடையாக நான் கருதவில்லை. நம்மால் விளைந்த விளைச்சலை, அது திராவிடர் கழகமானாலும் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் திராவிட தமிழர் பேரவையாக இருந்தாலும் அல்லது எந்த இயக்கம் என்பது முக்கியமல்ல, எந்த அடிப்படை கொள்கைகளை அவர்கள் வரித்து கொண்டவர்கள், அதை வாழ்வியல் முறையாக ஆக்கி கொண்டவர்கள் என்பதை பொறுத்தே இந்த சிறப்பான நிகழ்ச்சி கருத்தரங்கம் மிக சிறப்பாக இருக்கும். இன்னமும் அரைத்த மாவையே அரைத்து இன்னமும் வேறு எதுவும் கிடைக்காதனால இதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதற்கெல்லாம் பதில் நிறைய சொன்னாங்க. நாம் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கட்டத்தில் நாம் இந்த பதிலையை கூட தவிர்த்திடலாம், அதுதான் மிக முக்கியம். ஆனாலும் இளைய தலைமுறைக்கு நம்முடைய மதிவதன் அவர் சொன்ன மாதிரி எல்லையோ எழுதியிருக்கிறாங்க, அது என்ன சொன்னோம் என்னுடையது கேட்பான், இப்போ கூட கேட்பான், ஏன் உங்க பெரியார் வந்து இந்த மாதிரி சொன்ன வளர்ப்பு மகளையே திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ எங்கேயோ ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு அமைய எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நாம் பதில் சொல்லணும் மிக முக்கியமாக அப்படின்னு அதை அலட்சியப்படுத்துறது இல்லை. பதில் சொன்னாங்க, பதில் சொன்னவங்க போயிட்டாங்க, பதில் எல்லா வகையிலும் பதில் சொல்றது. ஆனால் நல்ல விளக்கங்களா இன்றைக்கு அது சொன்னான். பொதுவாக நல்ல அளவுக்கு இதை பற்றி உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இளைய தலைமுறை இருக்கார். நான் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளும், அதுல தவறு இல்லை. அவர்கள் அதுக்கு ஏன்னா என் பின்னால இது ஒரு ஆழமான ஒரு திருமணம். உலகத்துல எனக்கு தெரிய ஒரு திருமணத்தால் ஒரு இயக்கம் உருவானதும் அந்த இயக்கம் உருவான உட்பாடு யார் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே உருவான இயக்கத்தை காப்பாற்றியிருக்கும் தயாராக இருந்தார்கள் சொல்வதற்கிறத நம்ப முடியாத உலக சாதனைகள்ல ரொம்ப மிக முக்கியம். நம்ப முடியாத உலக சாதனை ரொம்ப விசித்திரங்கள்ல அது மிக முக்கியம். உண்டாக்குனவர்களும் அவர் சொன்னார். இப்ப ரொம்ப சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த திருமணத்தை பத்தி சொல்றப்ப ரெண்டு மூணு கேள்விகள் கேட்கிறோம். சாதாரணமா பம்புக்கு கேட்கிறான் பாருங்க, காவிக்கார மற்றது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கறோம். வளர்ப்பு மாலையே திருமணம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, கேட்டாங்க சொன்னாங்க. முதல்ல ஒரு பெரிய இது எந்த இடத்துலயாவது அன்னை மடையாளர்கள் 1946 தொண்டருக்காக தந்தை பெரியாரிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டுகிறார். அந்த இதெல்லாம் தெளிவா சொன்னார். நம்முடைய நிறைய எழுதியிருக்காங்க, விடுதல் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. பெரியார் மணியம்மை திருமணம் ஒரு வரலாறு உண்மை விளக்கம் கூடுதல் செய்திகள் இணைக்கப்பட்ட புதிய பதிப்பு அப்படிங்கிறது எல்லா செய்திகள்லையும் இருக்கும். ஒரு ஆகும் எந்த இடத்துலயாவது ஒரு வராது ஒரு புயே திரும்ப திரும்ப சொன்னார். வளர்ப்பு மகள் என்று சொல்லி எந்த இடத்துலயாவது பெரியாரோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ அது மாதிரி ஏதாவது எடுத்துருக்கிறார்களான்னு முதல்ல கேளு. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். தெளிவா அவர் வந்து தொண்டாற்றலுக்கு வந்தார், தொண்டு செய்தார், செயலாளராக இருந்தார் மிகப்பெரிய அளவுக்கு. அதுவும் பெரியார் செயலாளர்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை. என்னன்னு கேட்டால் அதெல்லாம் இங்க யானி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள். நான் எடுத்து காட்டினேன். மற்றவர்களும் நம்முடைய அருளவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களும் எடுத்து சொன்னார்கள். குற்றாலத்திலிருந்து அப்பா அவர்கள் எப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாங்கிறதெல்லாம் அந்த அறிக்கை மிக முக்கியமா. மான இனத்தை பத்தி கவலைப்படாத பெண்களாட்டா வாங்கன்னு சொல்றாங்க, அதுதான் மிக முக்கியம். இந்த இயக்கத்துக்கு அவர் ஐயாவுக்கு தொண்டு செய்யணும், அத மானம் பாராத தொண்டு செய்யணும். அது இயக்கத்துக்கே அடையாளம், பொது தொண்டுக்கே அடையாளம்ங்கிறார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மணி செய்து மானம் கருத கெடுங்கிற குரல் தான் எனக்கு பிடிச்ச குரல். 1300 ஐயா தந்தை பெரியார் சொன்னார்னா அதை தவத்துற அடிகளார் குன்றக்குடி அடிகளார் கொண்டவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதை உயர்ந்து பாராட்டி இப்படி ஒரு குரலை நான் இதுவரை நான் படித்து உணர்ந்ததே கிடையாது. என்னுடைய கவனத்துக்கே தப்பியது. அதை தந்தை பெரியார் தான் சிறப்பாக சொன்னார்கள் என்று மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவர்கள் தெளிவாக சொல்றப்ப ரெண்டாவது இந்த வேற எந்த சரக்கு இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கிறான். வந்தாரு அவர் வயதானவர் பண்ணாரு திருமணத்தை இது கொண்டாரு இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவு ஒன்றே ஒரு சொல்லலாம். ரெண்டு விஷயம் புராணத்திலிருந்து அவன் சொல்லியிருக்கிற புராணத்திலிருந்து சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு, அவர் சொல்லிட்டு உதவ முடிய அப்படின்னு நாம பதில் சொல்லலாம். அது முக்கியம் அல்ல. அதை விட ரொம்ப தெளிவான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இதுவரையில திருமணத்தை பத்தி அவ்வளவு பெருசு இப்ப கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பொருந்தா திருமணம்னு சொல்லக்கூடியவர்களே, நம்ம தோழர்களே, நம்மளமிருந்து போனவர்களே கூட அண்ணா கூட நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா பொருந்தா திருமணம்னு சொன்னாங்க. பிற்காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல ரெண்டு பேருமே ஐயா இடத்துல போனபோது அம்மா மணிமையார் அவளை சந்தித்த போது பேராசிரியர் இடமான பேராசிரியர்லிருந்து அண்ணாவிலிருந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்த ஒப்புதல் அதுதான் ரொம்ப தெளிவான கருத்துள்ளவர்கள் என்பதற்கும் கொள்கையாளர்களுக்கு அடையாளம் என்னன்னா நாங்கள் சொல்றது பொருந்தா காரணம் தான் சொன்னார். பொருந்தா திருமணம் அல்ல, பொருந்தா காரணத்தை சொன்னோம்னு சொன்னார். அரசியல் அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிற கருத்து இருந்தது. அரசியல் பிரிவா ஒண்ணு அமைப்பு இருக்கணும்னு நினைச்சாங்க. அந்த அரசியல் பிரிவை உண்டாக்கணும்னு நினைச்சோம். அதுக்கு இது ஒரு வாய்ப்பா இன்னைக்கு பயன்படுத்தணும் அன்னைய காலகட்டத்துல என்று சொல்லி பிறகு யார் அதை பயன்படுத்தினார்களோ அவர்களே அதை பற்றி திருத்தம் சொன்ன உட்பாடு ஒரு வழக்கு போடுறாங்க கோர்ட்ல. அந்த வழக்க அவரே வாபஸ் வாங்கிடுறாரு, அல்லது வழக்கில சமரசம் ஆகிடுறாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் மற்றவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, சட்டப்படியும் உரிமை இல்லை, அரசு அறவழிப்பட்ட முறையில தார்மீக முறையிலும் உரிமை இல்லை. ஆகவே அதை நன்றாக புரிந்து கொள்ளும். வேற சரக்கு இல்லாத இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நண்பர்களே, மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டுமானால் தெளிவாகவே ஐயா அவர்கள் சொல்றது மட்டுமல்ல, அவர்களுடைய வாய்ப்பு என்பது சிறப்பாக சொல்லுகிறார். சட்டப்படிக்கான திருமணம் என்பது சட்டப்படிக்கான ஒரு பெயர், மற்றபடி இயக்கத்தினுடைய எதிர்காலம் கருதி பாதுகாப்பை கருதி செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடே ஆகும். இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ஏற்பாடே ஆகும். திருமணமா விவாதமா அதுவா இதுவா இல்ல, அது ஒரு ஏற்பாடு, ஏ செட்டில்மெண்ட், ஒரு அரேஞ்ச்மெண்ட், அவ்வளவுதான். இவ்வளவு தெளிவா, இவ்வளவு தெளிவா இருந்தா மிக முக்கியமா, எல்லாரும் தூங்குறவனா இருந்தா அப்ப தெளிவா இதை பத்தி குழப்பம் தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற என்ன இருந்தாலும்னா தெரிஞ்சுப்பாங்க அவங்க, ஓ நியாயம் இருக்கு அப்படின்னு. தூங்குற மாதிரி படுத்திருக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும்னு ஒரு பழமொழி அது மாதிரி இருக்கக்கூடிய அளவுல. ஆகவே அதை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதையெல்லாம் தாண்டி நின்றார். அதே போல மிகப்பெரிய அளவுக்கு அதற்கு மிகப்பெரிய கேள்விகள்லாம் வந்தது மிகப்பெரிய அளவுக்கு, ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் காரணம் பதில் சொல்லி பல பேருடைய கண்ணை திறந்து விட்டது. எனவே அதை பற்றி நான் ஆனா அந்த அன்னை மனையின்மையார் அவர்களை தந்தை பெரியார் அவர்கள் எப்படி அவர்கள் அடையாளம் கண்டார்கள், எப்படிப்பட்ட முன்னோக்கு பெரியாருக்கு இருந்தது, அந்த முன்னோக்கு மட்டும் இல்லாது இருந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு நாட்டின் நிலை என்ன, தயவு செய்து நாட்டின் நிலை, சமூகத்தினுடைய நிலை, நம்முடைய தலைமுறைகளுடைய வாழ்வு இது எப்படி இருக்கும். இது வந்து ஒரு திராவிடர் கழகங்கிற ஒரு குறுகிய ஒரு எல்லைக்குள்ள பார்க்காதீங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கம் காப்பாற்றப்பட்டதா தொடர்ந்ததா என்பது முக்கியமல்ல, ஆனா எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைந்த வரக்கூடியது. அண்ணா காலத்துல அந்த இயக்கம் என்பது இருக்கிறதே, அது ரெட்டை குரல் துப்பாக்கினார் அண்ணாவுக்கு, அது இவ்வளவு பிறகு இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் பிறகு மிகப்பெரிய அளவுக்கு என்ன சூழ்நிலை வந்து ரெண்டு பேருமே ஒரு காரணமா இருக்கார். அதனாலதான் நீங்கள் இருவரும் இணைந்து இந்த நேரத்துல இணைந்து இருப்பது ரொம்ப மகிழ்ச்சின்னு ஐயா 18 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு பேரும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி நாகரசம்பட்டியில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அங்க நாகரசம்பட்டியில என்ற ஊர்ல பெரியார் ராமசாமி கல்விங்கிற அந்த கட்டணம் திறப்பு விழாவில் என்னுடைய தலைமையில அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அண்ணா நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே தந்தை பெரியாரும் அண்ணாவும் உட்கார்ந்து பேசுறாங்க. அதில் தந்தை பெரியார் அவருடைய உரை ரொம்ப சிறப்பானது மட்டுமல்ல, அண்ணாவுடைய உரை மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தெளிவாகவே அண்ணா பேச ஆரம்பித்த உடனே சொன்னார், இங்க பேசியவர்கள் எனக்கு முன்னால பேசியவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இணைந்தது இருக்கிறத, இப்படி அமர்ந்திருப்பது இருக்கிறத, அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இன்னைக்கு என்னக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இணைந்திருக்கிறீர்கள், பிரிந்திருக்கின்றவர்கள் இருந்து பார்க்கும் போது பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு முதல்ல பேசினவங்க ஒரு 2-3 பேர் அப்படி பேசினாங்க. அண்ணா பதில் சொன்னார், முதல்ல பேசுறவங்களுக்கு சொல்லிக் கொள்றேன், இந்த ரெண்டு பேருமே நாங்க எல்லாரும் சொல்லுங்க அதுவே முதல்ல தவறு, என்னுடைய உள்ளத்தில் பெரியார் இருந்தார், பெரியார் உள்ளத்தில் நான் இருந்தேன், ஆகவே நாங்க பிரிந்திருந்தோம்னு எப்ப பிரிஞ்சா நாங்க ஒன்று சேர்ந்து இப்போ நாங்க பக்கத்துல உட்காரலே தவிர ஒரே காரியத்தை செய்யலையே தவிர இரட்டை குழல் துப்பாக்கியாலதான் இருந்தோம் என்று சொல்லி. அதே மாதிரி பார்த்துக்கலாம், அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று முடிவெடுப்பதற்கு முன்னால் வரையில பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த முடிவு போராட்டங்கள் என்னவோ அதை பார்த்த உட்பாடு அதே போராட்ட முறையைத்தான் இவர் கையாளுவார். அதே மாதிரிதான் இருக்கு. இன்றைக்கு அது வளர்ந்தது மட்டுமல்ல, கலைஞர் காலத்துல கலைஞர் பொறுப்பேற்று அதை நடத்தி அதை வளர்த்த நேரத்துல மிகப்பெரிய அளவு. இடையில ஒன்று ரெண்டு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், சாதாரணம். பகுத்தறிவாளியினாலே கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் தப்பு இல்லை. ஒரு குடும்பத்திலிருந்து எல்லாருக்கும் என்ன வரும் மிக முக்கியமா. அப்ப ஆத்தூர்ல சிறை திறக்கும்படியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற முதல்வர் அல்ல, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் வர்றார். பெரியார் பிறவாமல் இருந்தாலுங்கிற தலைப்புல அந்த உரை சின்ன நூலாக கூட வந்திருக்கு. போறாமே அந்த அதுல சொல்ற அண்ணா காலத்துல அண்ணா சொன்னாரு, இது வந்து இரட்டை குளம் துப்பாக்கின்னு. இப்ப அவர் வீரமணியை வச்சுக்கிட்டு ஆசிரியை வச்சுக்கிட்டு நான் தெளிவா சொல்றேன், நாங்க இடத்துல இப்ப நடத்துறோம். அது என்னன்னா, ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் இரட்டை குளம் துப்பாக்கி கூட இல்லை, இரட்டை குளம் துப்பாக்கியா தனித்தனியா இருக்கும். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அந்த நாணயத்துல அந்த தங்க சாலையில, அதாவது மென்ட்னு சொல்லக்கூடிய அந்த நாணய உற்பத்தி சாலையில ஒரு பக்கம் அடிச்சு இன்னொரு பக்கம் அடிக்காம விட்டு செல்லக்கூடியாதுமா? தயவு செய்து எண்ணி பார்க்கணும், அது செல்லாது. ரெண்டு பக்கமும் இருந்தாதான் அது நாணயம் செல்லும். அது மாதிரி ரெண்டு பக்கம் ஒரு பக்கமும் ரெண்டும் தவிர்க்க முடியாதது என்று சொல்லக்கூடிய அளவில் வந்தார்கள். அது தொடர்கிறது. இன்றைக்கு உருவமாக பெரியார் இல்லை, உருவமாக அண்ணா இல்லை, உருவமாக கலைஞர் இல்லை, ஆனால் உருவமாக அன்னை மணியம்மையார் இல்லை. ஆனால் இன்றைக்கு எதிரிகள் ஏன் பயப்படுகிறார்? இணை எதிரிகள் ஏன் ரொம்ப ஆத்திரத்தோடு இருக்காங்க? மோடி ரொம்ப வேகமா உங்களை ஒழிச்சே தீர்வேங்கிறார். மணிப்பூரை மறந்த மோடி தமிழ்நாட்டை மறக்காமல் இருக்கிறார். ரொம்ப வேக வேகமா வர்றார், மிக வேகமாக செய்கிறார், மிக வேகமாக. இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிறார் மிகப்பெரிய அளவிற்கு. கொள்ளையடிக்க விடமாட்டேங்கிறார். ஆமா, மற்றவர்களை யாரையும் கொள்ளையடிக்க விடமாட்டாருங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மூலமாகவே வெளியாகி இருக்கிறது. நான் மட்டுமே நீ எப்படி கூறுவேன், அதை எப்படி மற்றவர்களுக்கு கொள்ளையடிக்க விடுவேன்? என்ன அந்த உரிமை எங்களுக்கு ஏகபோகமாச்சே? நாங்க தானே அதுக்காக தானே கண்டுபிடிச்சது, தேர்தல் பண்ணு நாங்க கண்டுபிடிச்சது அதுதானே என்றார். நாங்க சொல்றோம் இப்ப பிரச்சனையே என்னன்னா, தேர்தல் பத்திரம், பத்திரமான தேர்தல் முக்கியம். தேர்தல் பத்திரமா, பத்திரமான தேர்தலா? இதுதான் இப்ப ரெண்டு பேருக்கும் விவாதம் பண்ணலாம். நல்ல பேச்சாளர்கள் நல்லா இருக்காங்க, உமா வந்திருக்காங்க. உமாவுக்கு இந்த தலைப்பு போக ரொம்ப மிக முக்கியமா, அங்க மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மதியோதனை கூப்பிடுவாங்க, யாருன்னு இருக்காங்க, அருள்மொழி இருக்கவே இருக்காங்க. ஆகவே தான் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற செய்திகளை கூட பாத்தீங்கன்னா, என்னையா பித்தலாட்டம், சாதாரண பித்தலாட்டமா? கொள்ளையடித்ததுன்னா எப்படி? முதல் நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லல, மிக முக்கியமா இன்றைக்கு எடுத்து பார்த்துருக்கோம். மிக முக்கியமா முதல் முதல்ல நம்ம திடல்ல நாம தான் முதல்ல வெளியில முதல்ல இந்த தேர்தல் பத்திரம்னா ஏதோ நினைச்சுக்கிட்டான். நம்மால் தேர்தல் பத்திரம், தேர்தல் பத்திரம்னு அப்பாவும் பத்திரம் எழுதுறாங்கன்னா பத்திரமா நினைச்சுக்கிட்டான். ஆனா அது எவ்வளவு கொள்ளையடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச ரொம்ப லாபகமானது. எதையுமே பார்த்தீங்களேனா, டூயிங் சயின்டிபிக்கல் வே, டூயிங் அன்சயின்டிபிக்கல் திங்ஸ் இன் அ சயின்டிபிக்கல் வே, அதுதான். அதாவது அறிவியலுக்கு விரோதமான முறையை அறிவியல் ரீதியா செய்யறதுக்கு பேர் தான் பாஜக ஆர்எஸ்எஸ். இன்றைக்கு அவன் பேசுறது கூட சனாதனம் பழமை, ஆனா செய்யறது பூரா பத்திரிகிறது பூரா தப்பு பண்றதுக்கு உரிமை. அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமா என்னுடைய உரை தமிழ்லயே என்ன கேட்கலாம் நீங்க அப்படின்னு மகிழ்ச்சிகரமா சொல்ற வேண்டியதுதான். நிறைய கேட்போம், அதோட சந்தேகமே இல்லை. அது எதுல மூல சாதகம், எப்படி அதை கேட்கணும்னா என்ன செய்யணும்? ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதன் மூலமா செயற்கை நுண்ணறிவு மூலமா. செயற்கை நுண்ணறிவு யாருங்க? வேதத்துல சொல்லி கொடுத்ததா? 33 கோடி தேவர்கள்ல ஒரு பயலுக்காவது இந்த ஒலிபெருக்கு தெரியுமா? முதல்ல மற்றவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் அறிவு, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய இயக்கம் இன்றைக்கு நேரடியாக உருவமாக பெரியார் இல்லை, உருவமாக அன்னை மணியம்மையார் இல்லை, உருவமாக அண்ணா இல்லை, நீதி கட்சி தலைவர்கள் இல்லை, உருவமாக இன்றைக்கு கலைஞர் இல்லை. ஆனால் அது தொடர்கிறது என்று சொன்னால், தலைவர்கள் உருவத்தால் மறையலாமே தவிர எங்கள் தத்துவங்களும் கொள்கைகளும் அடிக்கட்டு மானங்களும் யாராலும் அசைக்கப்பட முடியாது என்று காட்டுவதற்குள்ள இந்த வாழ்க்கை. அதுதான் அன்னை மணியம்மையார் அவர்களுடைய நினைவு நாளை நாம் பகிர்ந்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியம். சொன்னாரு, ஒழிச்சுகிறோம் அழிச்சுகிறோம், நெருக்கடி காலத்தை விடவா இதை நினைத்து பார்க்க வேண்டும். நெருக்கடி காலத்துல மிக முக்கியமா எங்களை அழைத்து ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன சொல்றாரு, இனிமே இருக்காது, நீ ஒழிச்சுட்டு தான் மறுவேலை என்று சொல்லி யார் யாரெல்லாம் போட்டி போட்டார். மோடி சொல்றார், திராவிட இயக்கத்தை ஒழிப்போம், ஒழிச்சு ஒழிக்கிறவர்களை பார்ப்போம் என்று சொல்றார். எத்தனை எங்களுக்கு காசு கேட்டு கேட்டு புளித்து போன ஒரு செய்தி, இதை கண்டு பயப்படுறது இல்லை, இதை கண்டு கேட்டு கேள்விப்படுற மாதிரி இருக்கு. நான் இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேச சொன்னேன், ராஜகோபாலாச்சாரியாரை விட மோடி பெரிய புத்திசாலி என்று அவர்களே சொல்ல மாட்டார். அந்த ராஜகோபாலாச்சாரியார் சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடந்தா? நேற்று நான் போனேன் பழைய வண்ணாரப்பேட்டையில, கலைஞர் பேர்ல நூற்றாண்டு விழா கட்டிடம், பெரியார் பேர்ல படிப்போகும், பேராசிரியர் இதமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேர நிகழ்ச்சிகள் இருக்கா போறப்ப போனோம். நம்ம வடசென்னை மாவட்ட தலைவர் தளபதி கூட கூட வந்தார், போனோம். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அந்த காலையில போறேன், மூலையில போகும்போது இந்த பாரி முனை சந்து இருக்கு பாருங்க, மிக முக்கியமான அது தாண்டப்ப பார்த்து திரும்பி தனியா நிற்கிறார் ராஜகோபாலாச்சாரி. உண்மையே பேசக்கூடியவர். இந்த உண்மை என்ன சொல்றாரு, வாழ்த்து கேட்கிறோம், நானே போய் வாழ்த்து கேட்டேன் பெரியார் விழாவுக்கு, நீங்க உங்க கருத்து வாழ்த்து கொடுங்கன்னு. அருமையான ஒரு வாழ்த்தை கொடுத்தாரு, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்து. அது மாதிரி அவருடைய வாழ்க்கை ரொம்ப மதிக்க வேணும். நாம என்ன கேட்கு, பெரியாரும் விடுதலையும் என அன்பார்ந்த எதிரிகள், அப்படிப்பட்டவர் இன்னும் தந்தை பெரியார். அவரை கடைசி வரையில அவருடைய மறைவுக்கு கூட அவர் கண்ணீர் விட்டு கலக்கினார். மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுனாலும் இந்த பண்பாடு தலைவர்கள் மத்தியில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருடைய கட்சி இன்னைக்கு இருக்கா? எப்படிப்பட்ட ராஜகோபாலாச்சாரியார் ஆழ்வது நானா இந்த ராமசாமி நாயக்கரா? ஒருகை பார்ப்போம். என்ன நீங்க தாய்மார்கள் பெண்களை எல்லாம் குழந்தையோட அங்க வந்து அனுப்பினீங்கன்னா சரியா போயிடுமா? கேள்வி கேட்டார். பதவியில இருந்தா இந்த ஆணவம் இருக்கும், சில நேரத்துல இந்த பதவி ஆணவம்னு ஒண்ணு உண்டு. அந்த பதவி ஆணவத்தினுடைய பேச்சுதான் இன்றைக்கு ரொம்ப மிக முக்கியமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, மிக முக்கியமாக அப்படி சொன்னார். இன்னும் கேட்டால் நண்பர்களே, அப்போது காங்கிரஸ் மேடைகளிலே பேசிய பேச்சு இருக்கிறத ராஜகோபாலாச்சாரியார் ரொம்ப சாமர்த்தியமா சொன்னாரு. இவங்க அதை கொச்சைப்படுத்தி பல நேரங்கள்ல இந்திய எழுப்புக்கு தாய்மார்கள் போய் அங்கே கருவுற்றிருந்த தாய்மார்கள் போனார்கள், குழந்தை பெற்றிருக்கிறார்கள், அதுக்கு அந்த காலத்துல பேசினார்கள், இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும், எதுக்காக இந்திய எழுக்கிறதுக்காக வரல, இவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு பால் கிடைக்கல குழந்தைகளுக்கு, அதுக்காக சிறைச்சாலைக்கு வந்தா அது வசதியா இருக்கும், எல்லாம் கொடுப்பாங்கிறதுக்காக தான் அந்த சிறைச்சாலையில பாலுக்காகத்தான் குழந்தைகளை வளர்க்க, பாலுக்காக தான் ரொம்ப நாசுக்கா சொல்றேன். ஆகவே பாலுக்காக சொன்னவர்கள், அப்படியெல்லாம் சொன்னவர்கள் இந்தியரா என்ன செய்வோம் தெரியுமா, எங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறது, இந்தி மொழிக தமிழ் வாழ்க என்று சொன்னால் ஆறு மாதம் வேறவர்கள் ரெண்டே வார்த்தை. இந்திக்கு என்ன, நாங்கள் பார்த்து கொள்றோம், இவர் அதிகாரம் யார், உங்களை நம் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குவோம் என்றெல்லாம் சொன்னார். 52 வந்தப்பாடு சொன்னார். அப்ப ஏற்பட்ட ராஜகோபாலாச்சாரியார் அண்ணா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, மிக முக்கியமா ரொம்ப ஒரே வார்த்தை சொன்னார், அதுவும் ஆங்கிலத்திலேயே ரெண்டே வார்த்தையே பதில் சொன்னார், ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்று சொன்னார். எந்த காலத்திலையும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு அவ்வளவு கடுமையா வந்து எத்தனை ஆயிரம் பேர் அந்த இந்தி போராட்டம் இன்னைய வரையில நீ நிற்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தார் ராஜகோபாலாச்சாரியார். இதை ஒழிப்போம் இந்த இயக்கத்தை என்று சொன்னார, ஒழிந்ததா? விசா காலத்துல இந்த இயக்கம் இருக்காது என்று சொன்னார்களே, ஒழிந்ததா? அன்னை மணியம்மையார் அவர்கள் இங்க எல்லா மற்ற செய்திகள்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு செய்தி எனக்கு இடையில நான் வெளியில போன அப்ப சொன்னார்களா இல்லையா எனக்கு தெரியாது, தங்களுடைய தோழர்களை கைது செய்யறது என்ன அடிப்படை, ஏன்னா அங்க அடிப்படை காரணம் சொல்ல மாட்டாங்க, இந்த திராவிட கழக தோழர்கள் என்ன அவன்னா அரசியல் போனவங்களா அல்லது மற்றவர்களா என்று சொல்லி எழுதி கேட்டாங்க. கவர்னருக்கு எழுதினாங்க. அப்ப இங்க சுக்காடியான ராஜஸ்தானத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் இங்க கவர்னரா இருக்கார். அப்ப அந்த கவர்னர் அந்த கடிதத்தை அனுப்புறார் எங்க உள்துறை அமைச்சருக்கு. உள்துறை அமைச்சர் அவருடைய ஆந்திராவை சார்ந்த ரெட்டியார், அதுதான் பிரமானந்த ரெட்டியார், மிக முக்கியமா. உடனே அவர்கிட்ட இருந்து கடிதம் வருது, அன்னை மணியம்மையா இருக்கு, நான் இங்க வந்து சந்திக்க தங்கி இருக்கிறேன், தங்குகிறேன் ராஜ்பவனத்துல, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. இந்த கடிதம் அங்க போய் காரணம் கேட்டாங்க, காரணம் சொல்லுங்க. உடனே அன்னை மணியம்மையானவர்கள் அங்கு ராஜ்பவனத்துக்கு ஆளுநர் வந்தாங்க. அப்ப ராஜ்பவனத்துலாம் பைத்தியம் பிடிக்காத ஆளெல்லாம் நல்ல கவர்னரா இருந்தாங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அவங்க போன உடனே இந்த மாதிரி எங்களுடைய தோழர்கள் என்ன செஞ்சாங்க, அம்மா சொன்னாங்க, சொன்ன உடனே ஆங்கிலத்துல மொழிபெயர் சொன்னாங்க. அது உடனே பிரமானந்த ரெட்டி பதில் சொல்ற என்னன்னா, அம்மா நான் இங்க பச்சை பாசத்துல தான்மா படிச்சேன், எனக்கு தமிழ் தெரியும், நீங்க ஆங்கிலத்துல சொல்லி மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தமிழ்ல சொன்னாலே நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பிரமானந்த ரெட்டி சொல்ற. மிக முக்கியமா இது சொன்னாங்க. இங்க தோழர்கள் எந்தெங்க குற்றம் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லை, எதுக்காக இங்க இருக்கணும், விசா இல்ல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல உங்க தோழர் திமுகவோட போய் இளைஞ்சிதானே இருக்காங்க, திமுகவோட அவங்க இளைஞ்சாங்கல்ல, திமுகவில் ஆதரிக்கிறாங்கல்ல, இவங்க இளைஞ்சிருக்காங்கல்ல, நீங்க ஒண்ணு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தோழர்கள் வந்து எதுவும் பண்ணல, உண்மைதான் தோழர்கள் விடுதலை பண்ண சொல்லலாம், என்னன்னா எங்களுக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க, ஒன்னு அறிக்கை விடுங்க, அறிக்கை விட்டீங்கன்னா நாளைக்கே விட்டுருவாங்க, விட விட சொல்றோம் அப்படின்னு நாங்க பாருங்க. அவர் சொல்லி நிதானமா சொன்னார், இல்ல அம்மா வந்து வர்ணிச்சு சொன்னாங்க, கூட போனவங்களும் நான் வர்ணிச்சு சொன்னாங்க, போறாங்க இப்படி கையை வேகமா தட்டினாங்க, தட்டி எந்திரிச்சாங்க, ரொம்ப நன்றி. ஏன் உட்கார்ல, ரொம்ப நன்றி, அதுதான் தலைமை, அதுதான் எந்த காலகட்டத்துல நெருக்கடியான காலகட்டத்துல தன்னுடைய தோழர்கள் உள்ள அடிபட்டார்கள்ங்கிற செய்தி எல்லாம் தெரிந்த உட்பாடு கூட எந்த உரிமை இல்லாத அப்படி கையை தட்டிட்டு எந்திரிச்சு, ஐயா ரொம்ப நன்றி, எங்க தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருந்திருக்கிற அந்த இது நாங்க உருவாக்குறது இல்லை, எங்க தலைவர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய உறவு அது, அதை விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமையும் கிடையாது, நாங்க விடவும் மாட்டோம். ஆகவே எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் எங்கள் தோழர்கள் உள்ளே இருந்தாலும் சரி, உள்ளேயே இறந்து போனாலும் சரி, அவள் வாழ்க்கை முடிஞ்சாலும் சரி, நாங்க வர்றோம், ரொம்ப நன்றி அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சு. ஆகவே இந்த துணிவு வேற எந்த தலைவருக்கு இருக்கும், மிக முக்கியமா எங்களுக்கு பெருமையா இருந்தாங்க, மிக முக்கியமா சிறைச்சாலையில வந்து அந்த சூப்பரண்ட் வந்து எங்களை ஒவ்வொருமையும் அந்த மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவார்னா, ஒரு மனதில் ஒரு பயத்தை அச்சுறுத்தலை உருவாக்கணும்னு சொல்லுவார். என்னையும் தோழர் மாறன் அவர்கள் மற்றவர்கள் எல்லாருமே அழைச்சார், வேலை அழைக்கிறாங்க கட்சி தலைவர்கள் மட்டும் போனோம். உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா பேசுற மாதிரி அவர் பேசுறார். உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு உங்க கட்சி எல்லாம் நாளை காலையில அறிவிப்பு வரப்போகுது, தடைசி பேன் பண்ண போறாங்க, இனிமே நீங்க உங்க வாழ்நாள் போற இங்கதான் இருக்கு, எப்ப போறீங்கன்றது சொல்ல முடியாது, அதனால இங்கதான் இருக்க முடியும், அதனால நீங்க எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த டெய்லிங்க வாழ்க்கையை நீங்க அதுக்கு தயாராயிருக்கு கூறாம வெளியே போகலாம் பார்க்கலாம் வரலாம் நீங்க நினைக்காதீங்க, காங்கிரஸ் ஒண்ணுதான் இருக்கும், அந்த காலத்துல ஒரே ஒரு கட்சி தான் அப்படின்னு அது மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு கிடைச்ச ரொம்ப தகவல்னால உங்களுக்கு முன்னால சொல்றேன் நான் அப்படின்னு ஏதோ சலுகை சொல்ற மாதிரி என்னுடைய மனசுல பிரெயின் வாஷ் பண்ற மூளைச்சாயை ஏற்ற ரொம்ப மிக முக்கியமா அப்படி ஏற்றக்கூடிய அளவுல வந்த உடனே வேற அவர் சொல்லிட்டு இப்படி பார்த்தா ரொம்ப பயப்படும் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்களா. இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி, நான் முதல்ல அமைதியா சொல்ல ரொம்ப நன்றி அப்படின்னு. இத்தனைக்கும் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம் பண்ணி வச்சது தந்தை பெரியார் ஈரோடு, அதுதான் மிக முக்கியம். இந்த கம்யூனிஜிஓ இந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டினாலதான் அவருக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சூப்பரண்டாவே வந்து வாய்ப்புகள் போறாம, இந்த சமூக நீதி இந்த இயக்கத்தினால பயனடைந்த ஒரு அதிகாரி, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொல்றார், அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கத்தினுடைய பிடியில இருந்துட்டு சொல்றார் மிக முக்கியமா அப்படிங்களா சார். ஆனா ஒண்ணுங்க, நான் இதே சொன்னேன், ரெண்டு பேர் தான் இருக்கோம், மாடர்ன் பேசாம உட்கார்ந்து இருந்தார் கேட்டுக்கிட்டு, உடனே நானே பதில் சொல்றதுனால அவர் அமைதியா இருந்தார் பொறாமை. அப்போ உடனே வர ஒண்ணுங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வரலாறுலாம் தெரியுமா, நல்லா படிக்கிறீங்களே, நான் சொன்னேன் இந்த பங்களாதேஷ்னு ஒண்ணு உருவாச்சு பாருங்க, இந்த பங்களாதேஷ்னு உருவானது முதல்ல என்ன பண்ணாங்க, அதுல உருவானவருக்காக பாடுபட்டாரு, அதுக்காக அவங்க முஜிபூர் ரஹ்மான் அப்படின்னு, அந்த முஜிபூர் ரஹ்மானுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, தூக்கு தண்டனை கொடுத்து அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுற நாள் ரொம்ப நெருங்கி போய் தூக்குலதான் அவர் தொங்க போறாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த அதற்கு அடுத்த நாள் தாங்க சோனார் பங்களா தங்க வங்கம் என்று அவர்கள் விடுதலை அடைந்து மிகப்பெரிய அவரே அதிபரானார். இது தாங்க அரசியல், ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது அரசியல் இல்லை, ரெண்டு ரெண்டு பூஜ்யம் ஆகலாம், ரெண்டு ரெண்டு பதினாறு ஆகலாம், ரெண்டு ரெண்டு பதினாறு ஆகலாம், என்ன அடக்குதுன்னு தெரியாது, நடக்கட்டும், நீங்க சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம், அதுக்கெல்லாம் தயாரெல்லாம் வந்துட்டோம், அதை பத்தி பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவில் வந்தோம். பிறகு மிக முக்கியமாக அவர் பல விசாரணைக்கு ஆளாகி என்னை பத்தி நீங்க கொஞ்சம் சாதகமாக சொல்லுங்க விசாரணையில அப்படின்னு பரிந்துரைக்கு வந்தார். மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. அதனால எங்க வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், இதை ஒரு பொருட்டா கூட சொல்ல மாட்டோம், ஆனா நம்ம தோழர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது பல பேருக்கு தெரியும், அதுதான் மிக முக்கியம். அவருக்கும் தெரியும், ஏன்னா மிசா காலத்துல மோனியும் மிசா நடந்தவர். ஆனா சில நேரங்களில் அதிகார வர்க்கத்துக்கு வரும்போது பழசு மறந்து போயிடும். நாங்க எப்பவுமே அதிகாரத்துக்கு போகாதனால எல்லா விஷயத்தையும் மறக்காம நினைவில வைத்து யாருக்கு எப்ப நினைவுக்க வேண்டுமோ அப்ப நினைவுக்குவோம், அதுதான் மிக முக்கியம், அதுதான் எங்களுடைய வாடிக்கை வழமை, அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் நண்பர்களே, அன்னை மணியம்மையார் அவர்களுடைய செயல்திறன் சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய அளவு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சொன்னீங்களா, சொன்னாங்க கமிஷனர் கேட்டது சொன்னாங்க மிக முக்கியமா, அது எல்லாரும் விட அந்த அம்மா இருக்கும் அழகா அமைதியா அம்மா சொன்னாங்க. இல்லாம ஏமா உங்களை ரெண்டு மணி நேரம் பேசிட்டோம், செனாயின் இருந்தார் அவர் தான் கமிஷனர், அவரு அவரு வந்து தமிழே வந்து கன்னட கலந்த தமிழ் பேசுவார், என்னாங்கோ அப்படின்னு பேசுவார் கலைஞர், அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி காட்டுவாரு, என்னையா உங்க செனாய் கொண்டாடு பண்ணுறது என்னாங்கோன்னு கேட்டாரா அப்படின்னு பாரு முக்கியமா அப்படின்னு அவர் மிகப்பெரிய அளவுக்கு என்ன என்னாங்கோமா, நீங்க இவ்வளவு நேரம் பேசணும், பெரியார் ஐயாவா இருந்தா நேரம் விட்டுருப்பாரு, நீங்க என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா, என்னாங்கோமா கொஞ்சம் யோசிக்க கூடாதாமா அப்படின்னாரு. சொன்னாங்க ஐயா நீங்க சொல்றது உண்மைதான், ஐயா நீங்க ஐயா இருந்தா நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா, பெரியாரா இருந்தா அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க ஐயா சொல்லுவாங்க, ஆனா நான் பெரியார் இல்லையே ஐயா, பெரியார் தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரியார் சொன்னா உடனே கேட்டுப்பாங்க ஐயா, ஆனா அதே அளவு நான் பெரியார் இல்லையா, நான் அதே அளவு சொன்னா கேட்டுப்பாங்களான்னு எல்லாரும் சொல்ல முடியுமா, எவ்வளவு நாசுக்கா, எவ்வளவு லாஜிக்கலா, எவ்வளவு மறுக்க முடியாத, எவ்வளவு சிறப்பா சொன்னாங்க, இதுதான் அந்த தலைமை, ரொம்ப மிக முக்கியமான பொறுப்பு, தெளிவா இருப்பார் கூறாமே. ஆகவேதான் அவருடைய ஒவ்வொரு செயலும் சாதாரணம் அல்ல. மருத்துவமனையிலே இறந்து புதைச்சிட்டாங்க, புதைச்சி செயலுக்குள்ளேயே புதைச்சிட்டாங்க, மணல்மேடு வெள்ளச்சாமி பட்டுக்கோட்டை ராமசாமி ரெண்டு பேரையும், உடனே அதை கண்டு எல்லாம் வந்து நீங்க எல்லாம் சொன்ன உடனே இன்னைக்கு நேர தந்தை பெரியாரை பார்த்த உடனே ஐயா சொன்னார், காமராஜரையும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பக்தர் செலத்தையும் போய் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அன்னை ஐயா மருத்துவமனையில இருந்தார், அப்ப அந்த தண்டனை 6 மாத தண்டனை அனுபவிக்கும், உடனே காமராஜர் பத்தியில வீட்டுக்கு போனாங்க, அப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பார்த்து கடுமையா அம்மா காமராஜர் மத்தியே கடுமையா பேசினாங்க, என்னங்க எங்களுடைய தோழர்களும் நீங்க போராட்டம் நடத்துனாங்க சிறையில் இருந்தாங்க, என்னங்க அவங்களுக்கு வந்து புதைக்கிறதுக்கும் இறுதி மரியாதை செலுத்துறது கூட உங்களுடைய ஆட்சியில வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு, அம்மா அம்மா பதறாதீங்க 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 கவனிக்கிறேன் கருவத்துக்கு வரல என்னன்னா அப்படின்னு காமராஜர் ரொம்ப சொல்லிட்டு அவரே உள்துறை அமைச்சருக்கு சொல்லி முடிஞ்சு உடனே அங்க புதைச்சி அது சொல்லி தகவல் வந்து அவசரமா அந்த சடலங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உரைச்சதை தோண்டி எடுத்து திரும்பவும் அதை எடுத்து கொடுத்து எங்களுக்கு அவசர அவசரமா பெரியார் மாளிகையில கொண்டு வந்து வைக்கும் போது அங்க என்னை விட்டுட்டு அம்மா இங்க மிகப்பெரிய அளவுக்கு சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்த போது அங்க முடிந்தது. நடிகர் ராதா அவர்களுடைய பிளைமவுத் கார் தான் ரொம்ப வேக வேகமா அது பயன்பட்டு அவர் கொடுத்தார். மிக முக்கியமா அண்ணன் மணியம்மையார் அவர்கள் வழியாக நான் வர்றேன். உடனே அம்மா அங்க சென்னையிலிருந்து வர்றதுக்குள்ள இரண்டு பேருடைய சடலமும் வந்து வந்தது. மிகப்பெரிய அளவு ஏராளமான தோழர்கள் பெரியார் மாளிகைக்கு முன்னால கூடி விட்டார்கள். ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பொறாமை. நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டம் பொறாமை. மிகப்பெரிய அளவுக்கு வந்த உடனே அதுக்கு இன்னும் எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க நேரப்படுத்தாதீங்க. இல்ல அம்மா வந்த விற்பாடுதான் அவன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இயக்க தலைவராக இருந்த வேதாச்சலத்தை போய் நெருக்கடி பண்றாங்க. அவர் வேதாச்சலம் வந்து எங்களை நெருக்கடி பண்றாரு. காவல்துறை அதிகாரி சொல்றாரியா எடுக்கிறாரு எடுக்க முடியாதுங்க அம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே தோழர்கள் பூரா அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. மிகப்பெரிய கொந்தளிப்பா இருக்கு. அதிகாரி அங்க சோலை ஐபிஎஸ் தான் டிஐஎஸ்பி. அங்க அவர் எல்லா இடத்துல கூட்டம் மக்களுடைய கூட்டம் ஏராளமா வந்து விட்டது. வந்து காந்தி மார்க்கெட் திருப்புறம் இங்க திருச்சியில திருச்சி கொண்டு போது கடலீதி பக்கம் போகக்கூடாது. நீங்க வேற வழியாதான் அந்த ஓயா மாறி சுடுகாட்டுக்கு போகணும் வேற பக்கம் போகணும் அப்படின்னு அதிகாரிகளை கொண்டு கார்டன் பண்ணி நிறைய காவல்துறையை கொண்டு வந்து லட்சிச்சார்ஜ் பண்ணுவோம் இல்ல பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து நெருக்கடி நிறுத்தினாங்க. அன்னை மணியம்மையார் அவர்கள் வந்த பாடுதான் அது ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல அம்மா நடந்து வர்றாங்க முன்னால மிகப்பெரிய அளவுக்கு. நாங்க அடுத்தது பக்கத்துல இருக்கோம். இருந்த உடனே அவ்வளவுதான் நாங்க எங்களை எங்க தோழர்களை ஜெயில பிணமாக்கினீங்க உயிரோடு அனுப்புனவங்களை பிணமாக தோண்டிதான் கொடுத்துருக்கீங்க. அம்மா கேக்குறாங்க ரெண்டே வார்த்தை ஆத்திரத்தோட பிணமா கொடுத்துருக்கீங்க. பிணமா இருக்க கொடுத்த விற்பாடு அந்த சடலத்துல மரியாதையோடு நாங்க சுடுகாட்டு கொண்டு போறது கூட உங்க ராஜ்யத்துல இடம் இல்லையா? உங்க அதிகாரத்துல நீங்க பிறக்கிறீங்களா? எங்களை இந்த வழியாக தான் போவோம். என்ன செய்யறீங்கன்னு பார்ப்போம். எல்லாம் உட்காருங்க யாரும் கிளம்பாதீங்க உட்காருங்க. அம்மா பேசுறாங்க யாரும் பேசல. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு குண்டூசி போட்டா கூட சத்தம் இல்லை. அப்படியே உட்காருங்க நாங்க பாருங்க அவ்வளவு பேர் உட்காந்துட்டாங்க. எஸ்பி நடுங்கிட்ட அங்கிருந்து வந்தாரு அடுத்தபடியா. ஐயா மன்னிக்கணும் அம்மாட்ட சொல்லுங்க ரொம்ப கோபமாட்டாரு. அம்மாட்ட சொல்லுங்க நீ இந்த வழியா போயிடும் இந்த வழியா போயிடும் இந்த வழியா போகணும் அப்படின்னு நான் மெதுவா சொன்னேன். ஏன் சார் இத முன்னாடியே சொல்லிட்டு இந்த வம்ப விலைக்கு வாங்க வேணுமா போங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா கடைசி வரைக்கும் நடந்து வந்தார். அதே மாதிரி தஞ்சையில மஜித் திருவையாறு மஜித் என்ற தோழனுடைய ஊர்வலம். அதே மாதிரி ரெண்டாவது சம்பவம் மிக முக்கியமா எழுந்து உட்கார்ந்தா நாங்க நடு ரோட்ல போக்கு அவ்வளவு பேர் உட்கார்ந்தாங்க. ஒரு தலைமை என்று சொன்னால் அதுவும் தந்தை பெரியாருக்கு பிறகு கொந்தளிப்பான சூழ்நிலையில அத்தனை தோழர்கள் வந்திருக்கிற நேரத்துல உட்காருங்கிற ஒரே வார்த்தையை சொன்ன உடனே அந்த நேரத்துல அந்த அவருக்கு வந்த ஆவேசம் பாருங்க சாதாரணம் அல்ல மிகப்பெரிய அளவுக்கு. அதுக்கு எவ்வளவு மக்கள் மதிச்சாங்க. காரணம் என்ன? அப்பழுக்கற்ற தொண்டு ஊருக்கு தலைமை. எனவேதான் அப்படிப்பட்ட தலைமையை நாம் பெற்றிருக்கிறோம். எனவேதான் இங்க இருந்து வர்றவங்க எல்லாம் மிக்சர் விற்கிறவன் வடக்க இருந்து வர்றவங்க மற்ற நாடுகள் இதெல்லாம் வந்து உட்காந்துட்டு உங்களை மிரட்டுவோம் நீங்க இருக்க மாட்டோம் நீங்க அது பண்ண மாட்டோம் காணாத போயிருக்கீங்கன்னா காணாமல் போய் விடுவீர்கள். கணக்கு சொல்லியாக வேண்டும் கணக்கு அப்படிங்கிறாரு. கணக்கு சொல்லியாக வேண்டும் எங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கணக்கு இல்ல உனக்கு சொல்லிடா சொல்லியாக வேண்டும் கணக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல அந்த கணக்கை பாருங்க அதுதான் மிக முக்கியம். இப்ப இன்றைக்கு காலையில ஒரு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே மிக முக்கியமா நியூஸ் எயிட்டீன்ல பாத்துறாங்க மிக முக்கியமா அவ்வளவு வரும் அப்படின்னு போட்டுறாங்க. யாரு நியூஸ் எயிட்டீன் இந்தியா பூரா 18 மொழிகளிலும் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தொலைக்காட்சி வந்து இப்ப எல்லாரும் பெரும்பாலும் தொலைக்காட்சியில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க தொலைக்காட்சியில வேற எதுவும் வரல. புதுசா டி வியாபாரம் இருக்கு. நினைக்கிறோம் என்றால் வீரத்தின் விளை நிலம், விவேகத்தினுடைய முன்னேற்பாடு, அமைதியினுடைய பூங்கா, ஆவேசப்பட வேண்டிய நேரத்தில் ஆவேசப்பட்டு ஒரு முழுமையான செயல்திறனை உருவாக்கிய ஒரு தலைமை, இப்படிப்பட்ட தலைமையிலே பழகிய நாங்கள் லட்சியத்துக்காக கொள்கைக்காக எந்த விலையும் கொடுப்போம், எங்களையும் இழப்போம், இதுவே அன்னையாருடைய உறுதிமொழி. எனவே தோன்றப்போ ஒரு புதிய ஆட்சி, பழைய ஆட்சி அல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்சி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்ன பாருங்க, இன்னைக்கு ஒரு வார பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, ஒரு செய்தி மிக முக்கியமா, வடக்கே நாங்கள் நம்பிய அளவிற்கு எங்களுக்கு ஆதரவு இல்லை, அவர் தகவல் போயிருக்கு. அதனால தெற்கேயாவது சில வித்தைகள் பார்க்கலாமா என்று நினைத்து தான் இப்போ சத்தம் போடுறாங்க. மிக முக்கியமா, எவ்வளவு நீங்கள் சத்தம் போட்டாலும் தெற்கே என்பது பெரியார் நாடு, இது பெரியார் மண், சமூக நீதி மண், திராவிட மண், அவ்வளவுதான். இங்கே விபீஷணர்கள் வேண்டுமானால் ராமாயணத்தில் கூட தோன்றியிருக்கலாம், அனுமார்கள் கூட கிடையே உட்கார்ந்திருக்கலாம். அது படத்தோடு சரி, அது இனிமேல் செயலுக்கு வராது, அவர்களுக்கு அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு இருக்கும். எனவேதான் அவர்கள் தோற்க வேண்டியவர்கள் தோற்பார்கள், வெற்றி பெற வேண்டியவர்கள் அமைதியாக வீர நடை போட்டு வெற்றி கொடி நாட்டுவோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்பதுதான் மிக முக்கியம். அன்னையார் அன்றைக்கு வழிகாட்டினார், இன்றைக்கு அவருடைய உணர்வும் அவருடைய நாளில் ஒரு புதிய வழி ஏற்போம் என்று கூறி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம். வருக அன்னையார் நிரம்பிய புதிய சமூகம்.